கூட்டதமான தேவனே, உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறவர். தாய் மறந்தாலும், பெத்த தாய் மறந்தாலும், நான் உங்களை மறக்க மாட்டேன்னு எங்கள் வாக்குப்படின உன்னதமான தேவனே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். தெய்வமே, எல்லாவற்றை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படியே இந்த மத்தியான வேளையில எங்களோடு பேசுவையா. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்கிறேன். என்னாலும் எங்கள் மரண பரியந்தமும் ஐயா, உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுவர்களாகவும், கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் எல்லாருடைய சிந்தனைகளையும் ஆண்டு கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க என்று மன்றாடு. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தாவுக்கா கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே, தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னுடைய கூடத்திருப்பு கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதிய நிருபம் முதலாவது அதிகாரம், கவித் மிப்ளேஸ் ஜேக்கப் யாக்கோபு நிருபம் முதலாவது அதிகாரம், அதில் 12 வசனத்தை நாம் வாசிக்கப்போம். எல்லாரும் விடுங்க, எல்லாரும் திரும்புங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் கேளுங்க. யாக்கோபு நிருபம் முதலாவது அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு,
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு
வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படியானால் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஜீவ கிரீடம் ஆயத்தமாக இருக்கிறது. ஹலோ, நான் சத்தியத்தை சொல்லுகிறேன் கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஜீவ கிரீடம், த லைஃப், த கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடம் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் எனக்கு தெரிய கிட்டத்தட்ட 5 விதமான கிரீடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சப்ஜெக்ட்? ஆனால் அதில் ஒன்று ஜீவ கிரீடம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கிரீடம் இருக்கிறது. ஆனால் இந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடியதாக அது என்ன? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அதைத்தான் நான் இந்த கால வேளையில அதிகமாக யோசித்தேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நான் சொல்றதை கேளுங்க, தயவுசெய்து அகிமிக்கு நடந்து தெரியாதேங்க, மற்றவர்களே கவனத்தை திசை திருப்பாதேங்க. இது நாம தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம். மரியாள் ஆண்டவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கருத்தாய் கவனித்து கேட்டார். அவளுக்கு வேற வேலை இருந்தது, ஆனாலும் அதை எல்லாவற்றையும் நிறுத்தி கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்லுற வார்த்தையை நான் முதலாவது கேட்க வேண்டும் என்று ஆண்டவனுடைய வசனத்துக்கு தன் வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து தேவ பாதத்திலே காத்திருந்தாள் அந்த பெண். அதை ஆண்டவர் இயேசு பாராட்டினதை, அப்ரிசியேட் பண்ணதை நாம பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ இப்போ நாமும் அவர் பாதத்தில தான் அமர்ந்திருக்கிறோம். எதற்கு? ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்பதற்கும், அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழுவதற்கு, நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கும் நாம் கூடி வந்திருக்கோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பும் போது அதை கருத்தாக நாம் கவனமாக கேட்டுக்கொள்வது நல்லது. அவங்கதான் இயேசு சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மட்டுமல்ல, யோவான் 8 வசனத்தில் சொல்லும் பொழுது தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே உண்மையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார், திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டார். சரி, பெற்ற கபடிங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ எப்பொழுதும் என்னாலும் சோதனை இருக்க போறதல்ல, அதே நேரத்தில் என்னாலும் சோதனை இல்லாமல் இருக்க போறதும் இல்லை. கீப் இட் யுவர் மைண்ட் பிளீஸ். என்னாலும் எப்பொழுதும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை இருந்து கொண்டிருக்க போறதல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்னாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை இல்லாமல் இருக்க போறதும் இல்லை. ஆகவே சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சோதிக்கப்பட்டார் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, சத்துரு நம்மை வெகுவாக சோதிக்க ட்ரை பண்றார். ஆனால் நாமவே போய் சோதனையில் விழுகிற சூழ்நிலைகளும் உண்டு. இதை நாம் கவனித்து கருத்தாய் வாழ வேண்டியது நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். சோ சோதனை குறித்து பேசுவது அல்ல இன்றைக்கு நோக்கம். நான் சொல்ல வர காரியம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு என்பது சத்தியம். அதே நேரத்தில் என்னாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை இருக்க போறது அல்ல. அதே நேரத்தில் எப்பொழுதும் நமக்கு சோதனை இருக்க போறதும் அல்ல. இதுக்குள்ள இன்னும் ஒரு நச்சு என்னவென்றால், சோதனை இருந்தாலும் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவார் என்பது வேதம் நமக்கு சொல்றது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை சோதனைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சோதனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றவும், எல்லா சோதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு நாம் இருந்து விட்டோமாக இருந்தால், அவருடைய பட்சத்தில் நாம் இருந்து விட்டோமாக இருந்தால், நம்முடைய வாழ்விலே வருகிற சோதனைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தில் அவர் நமக்கு கட்டுத்தந்த ஒரு காரியம், சோதனைகளிலிருந்து சோதனைகளிலே தீமைகளிலே வீழ்ந்திராதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படி சொல்லி ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கட்டுத்தந்தது நாம மறந்துடக்கூடாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை இருக்குது. பிசாசுக்கு சோதனை காரணம் ஒரு பேரும் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது சோதனைக்கு உட்படுத்தி அவர்களை எப்படியாவது பாவத்தில் விழுத்தவும், எப்படியாவது தேவனை விட்டு பிரிக்கவும், எப்படியாவது தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற உறவை உடைக்கிறதுக்கும் சத்திரி பல விதங்களிலே நம்மை சோதிக்கிறதுக்கு ட்ரை பண்றார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனோடு இருப்பமாக இருந்தால் எல்லா சோதனைகளிலும் நமக்கு ஜெயம் தர, விடுதலை தர நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாடு. சரி, இப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இப்ப என்ன கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு உண்மையான விசுவாசி அவன் உத்தமன் என்று எங்கே விளங்கும், எப்போது விளங்கும்? இந்த வசனம் அதற்கு தெளிவாக நமக்கு பதில் கொடுக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனும் ஒரு மனுஷியோ அவன் உத்தமன் என்று எப்பொழுது விளங்குவான் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவா சில தெரியுமோ? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தப்படி ஜீவகிரத்தை கொடுப்பார். அப்படியானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உத்தமன் என்று விளங்குறது எப்பொழுது தெரியுமோ? சோதனைக்குள்ளே போகும் பொழுதுதான். கவனிங்க, சோதனைக்குள்ளே போகும் பொழுதுதான், சோதனை நேரங்களிலேதான், சோதனை காலங்களிலேதான், சோதனை வேளைகளிலேதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உத்தமன் என்பதை விளங்கும் என்று இது வேத வசனம் சொல்றது. நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டுதான். ஒவ்வொருக்கும் வித்தியாசமான விதங்களிலே, வித்தியாசமான கோணங்களிலே சோதனை வர்றது. ஆனால் வசனம் சொல்றது என்னவென்றால், அந்த சோதனைகள் நேரங்களிலும் நாம் உத்தமமாக இருந்துவிட்டால், அந்த சோதனைகளை நாம் தாண்டிவிட்டால், அந்த சோதனைகளை கர்த்தர் பலத்திலே நாம் செய்துவிட்டால், வேதம் சொல்றது அவரிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு ஏற்கனவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணி ப்ரொமிஸ் பண்ணி வைத்திருக்கிற ஜீவ கிடத்தை தருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்றது. ஆகவே இந்த பூமியிலே வாழ்ந்து உத்தமமாய் ஜீவித்து சோதனைகளை தங்களை காத்துக்கொண்டு ஜெயம் கொள்றவர்களுக்கு, ஆண்டவரத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ கிடத்தை வைத்திருக்கிறார் என்று என் செய்தியின் ஆரம்பத்தில் சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். தேவனை தொழுது கொண்டு தேவனுக்காக வாழ்ந்து அவர் வழிகளில் நடந்து அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தை நாம் சென்றடைவதற்கு இந்த பூமியிலே நாம் வல்லமையாக நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம், பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பலத்தை கிருபை தருவாரார். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எப்பொழுது உத்தமன் என்று விளங்கும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், வேதனைகள், வேலையில்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவைகள் வெளிப்படுத்துகிறது. ஆகவே எனக்கு சோதனையே வேண்டாம் என்று தயவு செய்து எவரும் ஜெபிக்காதீங்க. எனக்கு சோதனையே வரக்கூடாது, எனக்கு சோதனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எவரும் எந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிக்காதீங்க. ஏனென்றால் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவும் மாட்டார். சோதனைகள் நமக்கு உண்டு, ஆனா சோதனையிலே நாம் விழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய எங்களுக்கு சோதனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஜெபிக்க கூடாது. ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகள் வேலைகளில் தான் நாம் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. சோ சோதனைகள் தான் உத்தமன் என்பதை விளங்கப்படுறது. இந்த பத்தியான வேளையிலே உத்தமமான வாழ்வு என்கிற தலைப்பில் எங்களுடைய தேவனுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சோ உத்தமம் என்றால் நான் சொல்றதாக முடிய உத்தமம் என்றால் பெட்டர் என்கின்றது அர்த்தமாகும். உத்தமன் என்றால் அப்ரைட் பர்சன் என்று அர்த்தமாகும். நான் சொல்றதை கொடுத்த மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனாலும் ஒரே வார்த்தை பைபிள் வேதத்தில் எல்லா இடத்திலும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும் என்று அல்ல. ஆகவே அது சொல்லப்பட்டிருக்கிற சூழமைப்புகளை வைத்து தேவ ஆவியின் வெளிச்சத்திலே அதன் விளக்கத்தை நாம் கண்டுகொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுவோம். ஆகவே உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி 84வது சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் செய்தியின் சாராம்சம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவைகளாகவும் மாசற்றவைகளாக உத்தமர்களாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தயவு செய்து நாமும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு விடாமல், உலகம் நமக்குள்ளே வந்துடாதபடி நாம் உலகத்தை எதிர்த்து போராடுறவர்களாகவும், உலகத்தின் கிரியைகளை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் இருக்க, சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு பலத்தையும் கிருபையும் தருவாராக. ஒருவர் இவ்வாறு சொன்னார், உலகத்தில் சபையை கண்டேன், சபைக்குள்ள உலகத்தையும் கண்டேன் என்று சொன்னார். இன் அதர்வேர்ட்ஸ், ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் தான் சபை தனிப்பட்ட விதத்தில். ஆனால் நமக்குள்ளே உலகம் வந்துட்டா கடலில தண்ணீரில் படகு மிதக்கத்தான் வேண்டும். ஆனால் அதே தண்ணீர் படகுக்குள்ள வந்துட்டா நிலைமை என்ன? நாம் இந்த உலகத்தில் தான் வாழுகிறோம், ஆனால் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே தான் வாழுகிறோம், ஆனால் இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே ஆண்டவருக்கென்று உத்தமமாக வாழ்ந்து தேவனை எப்பொழுதும் பிரியப்படுத்துவர்களாக, எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறவர்களாக நாம் இருந்து விட்டோமாக இருந்தால் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுது இருக்கும்? ஆகவேதான் சங்கீதம் 1வது வசனம் சொல்றது, உன்னதமானவுடைய மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லோட நிலையிலே தங்குவான் சொல்லி. ஆகவே எப்பொழுதும் நாம உன்னதமானவுடைய மறைவிலே அந்த பாதுகாப்பிலே அவர் நிழலிலே நாம் இருக்கிறது நமக்கு ஏற்றதாகும். ஏன் தெரியுமா? எவரை விழுங்கலாம் என்று சத்துரு சுத்தி தீர்கிறானா? ஏன்னா நாம கண்ணால பார்க்கறதுல இல்லையா, நமக்கு நம்ம சுத்தி தீர்கிற அசுத்த ஆவிகளை நம்ம கண்களால நாம பார்க்கறது இல்லை. ஆனா சத்தியம் வேதம் சொல்றது நம்ம சுத்தி தெரிஞ்சுட்டே இருக்கு அசுத்த ஆவிகள். எங்கேயாவது நம்ம பாவத்துல தள்ள, சோதனையில விழுத்த, தேவனை விட்டு பெருக்க, நமக்கு நம்முடைய கண்களாலே பார்க்க முடியாத அசுத்த ஆவிகள் நம்மை சுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த கவனிங்க, தேவன் ஆவியாக இருக்கிறார், இது சத்தியம். அதே போல அசுத்தமான பிசாசுகளும் ஆவியாகத்தான் இருக்கிறது. சோ நாம் தேவனை காண முடியாது போல பிசாசை நாம காண முடியாது. ஆனால் அந்த அசுத்த ஆவிகள் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பாவத்தில் தள்ளவும் தேவனை விட்டு பிரிக்கவும் நம்ம சுத்திட்டே இருக்குது. அவங்கதான் பேதுரு எழுதுறாரு, யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுத்தி தீர்றான். மறந்துடாதீங்க, 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 உன்னையும் என்னையும் சுத்தி சத்துரு வட்டமிட்டுட்டே இருக்கிறான். எதற்காக? நம்மை பின்னுக்கு தள்ளுவதற்கு, தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு, சத்தியத்தை விட்டு நம்மை விலக பண்ணுவதற்கு, பாவத்தில் விழுத்துறதுக்கு, சோதனை விழுத்துறதுக்கு சத்துரு சுத்தி வட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார். இந்த தேனுள்ள பூக்களை பாத்திகளா இருந்தா அந்த தேனீக்கள் அதை சுத்தி சுத்தி சொர்றன்னு தெரியும். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த பூவில் இருக்கிற தேனுக்காகத்தான் அது சுத்தி தெரியுது. தேன் இல்லாத பூவை அந்த தேனை சுத்தி தீர்றதை எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? இல்ல. அதுபோல ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை தான் சத்துரு சுத்தி தீர்றான் பாருங்க. ஏதாவது ஒரு விதத்துல தேவனை விட்டு நம்மை பிரிக்க, பாவத்துல தள்ள, சோதனைகளை விழுத்த, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டே இருக்க. அப்படிதான் பைபிள் சொல்றது ஆறாம் அதிகாரம் விவேச நிருபத்தில், வான மண்டத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. டியர் பீப்புள், சொல்றதை கேளு. வான மண்டத்தில் அசைவாடுகிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு. சில பேருக்கு டிவியோட போராட்டம், அங்க இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் பாக்குறது. சத்துரு நம்முடைய கண்களுக்கு ஊடாக உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நமக்குள்ள கொட்டுறதுக்கு டிரைவ் பண்றான் பாருங்க. நம்முடைய இருதயத்தில இச்சைகளை வளர்க்க, தேவனுடைய வசனத்தை நசுக்க என்ன செய்யறான் பிசாசு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற கவர்ச்சிகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்குள்ளால கொட்டுறான். நம்முடைய இருதயத்தில் நாம் அவைகளை இச்சிக்கத்தக்கதாக வகை பாருங்களை அவசியம். இது ஒரு புறம் இருக்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கொஞ்சம் கவனியுங்கள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் சொன்னா அர்த்தம் இல்லை. இப்ப இருதயத்தை எப்படி காத்துக்கொள்றது? ஹலோ, கண்ணை வேடுமானால் மூடிக்கொள்ளலாம், வாய் கண்டதையும் பேசாமல் ஒருவேளை வாயையும் மூடிக்கொள்ளலாம், கண்டதையும் கேளாதபடி ஒருவேளை காதையும் மூடிக்கொள்ளாமல் வச்சுக்கொள்ளும், கண்ட இடங்களுக்கு போகாமல் காலையும் கொஞ்சம் தடுத்துக் கொள்ளாமல் வச்சுக்கொள்ளும். இட்ஸ் ஓகே. இப்ப எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளுண்டா? எப்படி காத்துக்கொள்றது? மட்டுமில்லை, எதை காத்துக்கொள்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளு சொன்னா எதை காத்துக்கொள்றது? எப்படி காத்துக்கொள்றது? தட்டி சிம்போர்ட்டன். நான் சொல்றதை கவனிங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுண்டால் தேவன் சொன்ன சத்தியம் என்ன பண்றார்? நன்றாக கவனிங்க, இருதயத்துக்குள்ளே எண்ணத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இருதயத்துக்குள்ளே இருந்து வருகிற நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள், இவைகளைத்தான் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே பொல்லாத சிந்தனைகள் வராதபடி, பொல்லாத எண்ணங்கள் வராதபடி, பொல்லாத யோசனைகள் வராதபடி, பொல்லாத திட்டங்கள் வராதபடி நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஒருவேளை நமக்குள்ளே அந்த எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள் வருவது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வந்த பிற்பாடு நமக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்குது என்றும், நாம் எண்ணத்தை யோசிக்கிறோம் என்றும் நாம் அறிவோம். ஆகவே நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள், இவைகள் வேதத்துக்கு சத்தியத்துக்கு ஒத்திருக்கிறதா? சோ இது தேவனுக்கு பிரியமானதா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட தேவையில்லாத நினைவுகளை நம்முடைய அகற்றவும், அல்லது அப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வராதபடியும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். என்ன சொல்ற கேளுங்க, உங்க இருதயத்தை இன்னொருவர் காக்க முடியாது, அல்லது என்னுடைய இருதயத்தை இன்னொருவர் காக்க முடியாது, என்னுடைய இருதயத்தை நான் தான் காக்கணும். இன்னும் ஒருபடி மேல போகட்டும், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத இன்னொருவர் அறிய மாட்டார், ஈவன் என் மனைவியும் அறியான், பிசாசும் அறிய மாட்டான். ஆனா தேவன் ஒருவர் தான் என் இருதயத்தை ஆராய்ந்தார். அவருடைய இமைகள் எதை சொல்றது? நம்முடைய இருதயத்தை சோதித்தறிகிறது, சோதித்தறிகிறதா? ஆகவே நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது, கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவதை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டு அர்த்தம் என்ன? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத யோசனைகள், பொல்லாத திட்டங்களை நாம் கவனித்து பார்த்து அவைகளை அகற்றி அவைகளுக்கு நாம் காவல் போடுறோம். அவதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்றார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவரீர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன். எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளை எனக்கும் சேர்த்துதான் நான் பேசுறேன், அவை ஒவ்வொரு தேவன பிள்ளைகளும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம் சோதனையில் வீழ்ந்திராதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே யார் எவன் உத்தம் என்பதை எப்போது எங்கு விளங்குமாக இருந்தால், அவர்கள் சோதனைகள் நேரங்கள், வேதனைகள் நேரங்கள் தான் அவர்கள் உத்தமரா இல்லையா என்பதை. பக்தி உள்ளவர்கள் தான், பரிசுத்தவான்கள் தான், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். அந்நிய பாஷைகள் கூட பேசுவார்கள், ஆனா அவர்களும் உத்தமன் என்று எங்கே விளங்குறதா? சோதனைகள் அவருடைய வாழ்விலே வரும் பொழுதுதான் அவர்கள் இன்னார் என்பதை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நல்லவர் என்று ஆடினார்கள், பாடினார்கள், பாட்டு பாடினார்கள், ஆனா சோதனை வந்தபோதோ அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் வெளியில வந்தது. ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் சொல்லி பேத்திர நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் உத்தமன் என்று விளங்கிற பிற்பாடு தமிழத்தில் அன்பு குருவலுக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட ஜீவ கிடத்தை கொடுப்பேன். சரி, இப்படி இருக்கணும். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கம்மா, திருப்பி பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட் பிளீஸ். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் படி.
ஆபிரகாம் 99 வயதான போது,
ஆபிரகாம் 99 வயதான போது
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி,
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி,
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
இங்கதான் ஆண்டவர் இந்த வார்த்தையில அறிமுகமாகிறார். ஆபிரகாம் எல்ஷடா ஓல் மைரிகா, சர்வ வல்லமை உள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் சொல்றது. கேளுங்கம்மா, கேளுங்க ஐயா, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுறது தெரியுமா? நான் எல்ஷடாய், ஐ ஆம் த ஆல் மைட்டி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லிட்டு என்ன சொன்னார் அவருக்கு தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. 99 வயது ஆபிரகாமுக்கு. இந்த 99 வயதிலே, தள்ளாத வயதில், வயது முதிர்ந்த நேரத்திலும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவடத்துல கேட்டது என்ன தெரியுமா? அவனுக்கு சொன்னது என்ன தெரியுமா? ஆபிரகாமே, எஸ் லார்ட், நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து, எனக்கு முன்பாக திறந்த புத்தகமாக இருந்து உத்தமனாக நட. ஏன் தெரியுமா? அந்த 17 அதிகாரத்துல தான் பொருத்த சேதனம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த 17 அதிகாரத்துல தான் ஆபிரகாமுடைய பேர் மாற்றப்படுகிறது. இந்த 17 அதிகாரத்தில் தான் சாரனுடைய பேர் மாற்றப்படுகிறது. இந்த 17 அதிகாரத்தில் தான் ஈசாக்கு என்ற பேர், உனக்கு பிறக்க போற குமாரனுக்கு ஈசாக்கு என்ற பேர் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் இங்கே தான் ஆண்டவர் இதெல்லாம் குறிப்பிடத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவைகளை எல்லாம் சொல்லும் பொருளுக்கு முன்பாக ஆண்டவனுக்கு சொன்ன தெரியுமா, நீ நான் உன்னோடு உடன்படிக்கை செய்ய போறேன். விருத்த சேதனம் முன்னோர்களோடு தேவன் செய்த ஒரு உடன்படிக்கையாகும். இட்ஸ் எ கவனன் ஆஃப் காட். அது தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையாகும். அதுக்கு அதை பிற்பாடு இஷ்டவர்கள் எல்லாம் கீப் அப் பண்ண வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் கட்டிட்டத்தை நாம் அறிவோமே. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, 99 வயதிலும், 99 வயதிலே, வயது முதிர்ந்த நேரத்திலும் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் வந்து கேட்டது தெரியுமா? எனக்கு முன்பாக வாழ்ந்து குற்றமற்றவனாக இரு. ஏற்கனவே 24 வருடங்கள் தேவனோடு நடந்த மனுஷன், கர்த்தரோடு வாழுகிற மனுஷன், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று சொல்லப்படுறது. அப்படிப்பட்டவரை பார்த்து ஆண்டவனத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாகிறப்பா. ஏன் தெரியுமா? நான் உன்னோடு உடன்படிக்கை செய்ய போகிறேன், உன்னோடு உடன்படிக்கை செய்ய போகிறேன். உடன்படிக்கை செய்வதற்கு உன்னைத்தான் நான் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் உன்னோடு தொடர்ந்து இடைபடவும், என் சித்தத்தையும் என் திட்டத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவும், நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இரு என்று ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டார். இப்ப என்ன கவனிங்க, உத்தமமான வாழ்வு என்ற அர்த்தம் என்ற தெரியுமா? குற்றமற்ற வாழ்வு என்று அர்த்தமாக, எ பிளேம்லெஸ் லைஃப் அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர். குற்றமற்ற வாழ்வு, அதாவது உலகத்தின் பார்வையில குற்றமற்ற வாழ்வு அல்ல, தேவனுடைய பார்வையிலே குற்றமற்ற ஒரு வாழ்வு. ஏனென்றால் உலகத்தின் பார்வையிலே நீதிமான்களாக காணப்படுறவர்கள் அநேகர் உண்டு, உலகத்தின் பார்வையிலே உண்மையுள்ளவர்களாக காணப்படுறவர்கள் அநேகர் உண்டு, உலகத்தின் பார்வையிலே பெரியவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் பலர் உண்டு. ஆனால் அவர்களெல்லாரும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களா? அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உத்தமர்கள் தானா என்பது நாம் அறிந்த உண்மையாகும். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமான வாழ்வு என்பென்றால் குற்றமற்ற வாழ்வு என்று அர்த்தமாகும், பொருளாகும். அதாவது தேவனுடைய பார்வையிலே ஒரு மனுஷன் குற்றமற்றவனாக இருக்கணும். ஆகவே இங்கு நான் குறிப்பிடபடி ஒரு காரியம் என்ன தெரியுமோ, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், அதாவது தேவனோடு நெருங்கி நடக்க விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் அன்றாட ஜெபத்திலே அடிப்படையாக ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்க எனக்கு உதவி செய், கரைதரை அற்றவனாக கவனமற்ற உள்ளத்தோடு உள்ளும் புறமும் உமக்கு வெளிச்சமாக உண்மையாக உத்தமமாக நான் வாழ, அதாவது உமக்கு குற்றமற்றவனாக வாழ எனக்கு உதவி செய். இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் ஜெபிக்க கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா, தேவனோடு வாழுகிற வாழ்வு என்பது நாம் சுயபலத்தில் வாழ்கிற வாழ்வு அல்ல. தேவனே நம்ம நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நாம் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய பலம், தேவனுடைய கிருபை பூரணமாக நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யப்படும். நான் அடிக்கடி ஒரு குறிப்பை வைத்து ஜெபிக்கிறோம், என்ன தெரியுமா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இப்படியாக மோசைக்கு ஒரு வார்த்தை சொல்ற, என்ன தெரியுமா, எவன் மேல் இறக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இறக்கமா இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். அப்படியே பாவோட இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் எவன் மேல் இறக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இறக்கமா இருக்க, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையா இருக்க. இந்த வசனத்தின் படி நான் உங்களுக்கு சொல்ல வருகிற சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய இறக்கமும் கிருபையும் நம்மேலே என்மேலே உண்மையிலே இருந்தபடியால் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளும் என்ற உண்மையான சத்தியம் நம்முடைய இருதயத்திலே இருப்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட இந்த சத்தியம் சுவிசேஷம் எத்தனையோ பேருக்கு சொல்லப்பட்டதா, ஆனா அநேகர் மறந்துடும் வேலை, அநேக குணப்படையில, ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அடிக்கடி நம்முடைய ஜெபத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பு என்னவென்றால், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் வாழ்ந்து குற்றமற்றவனாக உத்தமமாக வாழ எனக்கு உதவி செய். மனுஷனுடைய பார்வைக்கு நான் நல்லவனாக நடித்து விடலாம், மனுஷனுடைய பார்வையிலே நான் உத்தமன் போல இருந்து விடலாம், மனுஷனுடைய கண்களுக்கு நான் நல்லவன் போல நடித்து விடலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மை தெரியுமா? ஏன் தெரியுமோ, நாம் ஒவ்வொருவரே நியாயம் தீர்க்க போறது நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே நாம் எல்லோரும் கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்பாக தனிப்பட்ட விதத்திலே நிற்போம் என்பதை இங்கே நாம் குறிப்பிட நான் விரும்புகிறேன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமான வாழ்வு என்றால் குற்றமற்ற வாழ்வு என்று அர்த்தமாகும். ஆபிரகாமை 99 வயதிலும் அவரை பார்த்து கேட்ட ஒரு காரியம், எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இருப்பான் சொல்லி. இன்னும் ஒரு மனுஷன் நாம் பார்க்க போறோம், ஆதியாகமம் 6 படிக்க 8-9 வசனத்தை வாசி.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவாதன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
இதுல ஒரு காரியம் தெரியுமா, நோவாவின் வம்ச வரலாறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு என்று குறிப்பிட்டா அவ யாருக்கு பிறந்திருக்கணும், இன்னாருக்கு பிறந்திருக்கணும் எழுதப்பட்டிருக்கணும். கொஞ்சம் கவனிங்க, நோவாவின் வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கு, ஆனா அவனுடைய பிறப்பு குறித்து அங்க ஒன்றும் எழுதப்படையில. நோவாவின் வம்ச வரலாறு என்று எழுதிட்டு அங்கால என்ன படுத்து எழுதப்பட்டு தெரியுமோ, அவன் தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாக இருந்து அண்டு எழுதப்பட்டிருக்கு. வம்ச வரலாறு அங்கு வரல, வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டு அங்கு எழுதப்பட்டிருக்குது. அவன் தன் காலத்திலே வாழ்ந்த அனைத்து ஜனங்களுக்குள்ளும் என்ன வந்தானா, நீதிமானும் உத்தமனுமாக இருந்திருக்கிறான். அதாவது கர்த்தர் மேலே வைத்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக இருந்தான், தன் வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்திருக்கிறார். ஆகவேதான் உலகத்தில் இருந்த அனைத்து ஜனங்களிலும் நோவாக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததும் ஜலப்பிரளயத்திலிருந்து அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டதுக்கும் அடிப்படை ரகசியம் காரணமும் இங்கேதான் இருக்கிறது. ஆகவே வம்ச வரலாறுகள் நம்மை வாழ வைக்காது. இன்றைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறேன், கிறிஸ்தவ பேர்களை வைக்கிறபடியால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. வம்ச வரலாறுகள் நம்மை வாழ வைக்காது. வம்ச வரலாறுகள் நம்மை தேவனுடைய தேவராட்சியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆகவே எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீதிமான்களாக நம்ம வாழ்றது மாத்திரமில்லை, உத்தமர்களாக வாழ வேண்டும். இங்கே நோவாய் குறித்து சொல்லப்படுறது, தன் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானாக மாத்திரமில்லை, உத்தமனாக பாருங்க குற்றமற்றவனாக வாழ்ந்திருக்கிறார். என்ன கவனிங்க, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் பாவத்தில் பிறந்து, இதனை அடிக்கடி யோசித்து 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 பார்க்க என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறார். ஆனால் தனியொரு மனுஷனாய் தேவனின் முன்பாக விசுவாசத்தில் நடந்து குற்றமற்றவனாக வாழ்ந்திருக்கான். பாருங்க, தன்னை காத்துக் கொண்டிருக்க பொல்லாத அந்த சந்ததியின் நடுவிலே, கோணலும் மாறுபாடுமான அந்த ஜனங்கள் நடுவிலே தன்னை குற்றமற்றவனாக காத்து தேவனாலே பாதுகாக்கப்பட்டான். ஜலப்படத்திலிருந்து நாம் பேத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் உத்தமர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் ஒரு குடும்பத்தை கொடுத்து நான் காற்று ஆச்சரியப்படும். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா அதுல படி ஐந்தாம் ஆறாம் வசனத்தை வாசி.
யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேரில் சேவித்து அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள்.
சரி, இங்க ஒரு குடும்பத்தை நீங்க பாக்குறீங்க புதிய ஏற்பாட்டில். இவைகளை குறித்து வேதம் தர குறிப்பு என்ன தெரியுமா, இவைகள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையும் படி நடந்து தேவனுக்கு முன்பாக என்ன வந்திருக்கார்களா, குற்றமற்றவர்களாக இருந்திருக்கிறார். சோ அதாவது உத்தமர்களாக இருந்திருக்காங்க. இவரை கவனிங்க, உத்தமமாக வாழ்வதென்றால் குற்றமற்ற வாழ்வு என்று முதல்ல உங்களை சொன்னேன். இப்ப இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்க பாப்பீங்களா இருந்தா, உத்தமமான வாழ்வு என்றால் குற்றமற்றவர்கள் பொருளானது மட்டுமல்ல, இந்த வசனத்தின்படி பார்த்தா இவர்கள் இருவரும் சகல கற்பனைப்படி கட்டளைகளின்படி நடந்து தேவைக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அப்படியானால் இப்ப என்ன கவனிங்க, உத்தமமான வாழ்வு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எழுதி கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களின்படி வாழுகிற வாழ்வுதான் தேவனுக்கு முன்பாக உத்தமமான வாழ்வாக. ஹலோ, உத்தமமான வாழ்வு குற்றமற்ற வாழ்வு என்று எங்கே நாம வைத்து அடையாளம் காண்றது, எது குற்றம் எது குற்றம் இல்லை என்பது எங்கே நாம வகை இருக்கிறது, எங்கே நாம அடையாளம் காண்றது, தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலேதான் நாம் அவைகளை அடையாளம் காணுகிறோம், அவைகளை இனம் கண்டுகொள்கிறோம். ஆகவே என கருமான தேவனுடைய பிள்ளைகளை, குற்றமற்ற வாழ்வு என்றால் சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்வு என்று அர்த்தமாகும். இங்க பாருங்க, இந்த சகரியா எலிசபெத் இந்த குடும்பத்தை குறித்து நாம் அறிவோமே, இவர்கள் இருவரை குறித்து வேதம் பிள்ளை சொல்லுது, இருவரும் வயது சென்றும் வயது முதிர்ந்தவள் ஆயிட்டார். ஆனா அவன் ஒரு ஆசாரியன். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவனோட வாழ்வில் பெரிய ஒரு குறை இருந்திருக்குது, ஆனா வயது முதிர்ந்தாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய குறை இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை கடைசி வரையும் செய்திருக்கிறாங்களே, இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. வாழ்க்கையில பெரிய குறை இருந்திருக்குது, ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் கருத்தாக இருந்திருக்கிறார். வயது முதிர்ந்துட்டு ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியத்தில் உறுதியாக இருந்திருக்க. ஒருவேளை மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லையா, யோ நீ என்னப்பா ஊழியம் ஊழியம் என்று ஓடுறியே, அல்லது சேச்சு சேச்சுன்னு போறியே, ஆனா உடைய வாழ்வில் இவ்வளவு பெரிய குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை சகரியாவை எலிசபை பார்த்து மற்றவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஆனால் இவைகள் குற்றமற்றவர்களாக இருந்தபடியால், ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றினபடியால், மனுஷர்களுடைய வார்த்தைகளுக்கோ உலகத்தின் கதைகளுக்கோ இவைகள் செவி கொடுக்கல. தங்களை அழைத்த தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். வயது முதிர்ந்தாலும் கர்த்தருடைய பணியை, அதாவது அவருடைய முறையின்படி சொல்ல போனால், சாகும் வரைக்கும், எங்கள் சரத்துல பலம் இருக்கும் வரைக்கும், எங்களுக்கு சுகம் இருக்கும் வரைக்கும், நோ ரிட்டையர், ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டே இருப்போம் என்று வயது முதிர்ந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கோம். பாருங்க, இந்த தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலர் நாம பார்க்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டன் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுல இப்ப 67 69 சரியா தெரியல, ஆனா அதுக்கு பிறகு ரெண்டருக்கு போறாங்க. அதே போல ஊழியர்களும் சப போதைகளும் கூட இந்த தேசத்துல பல போதைகள் அந்த வயசு வந்ததுல ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்களா இருந்தா, இருவரும் வயது சென்றவர்களாகி வாழ்க்கையில பெரிய குறை இருந்தும் கர்த்தருடைய பெரிய பணியை கனமாக எண்ணி ஆண்டவர்ல அன்பு கோர்ந்து தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து தேவ பணியன்ற. இப்படிப்பட்ட குடும்பத்துல தேவ கரம் கிரிய செய்யாமல் இருக்குமோ? இப்படிப்பட்ட குடும்பத்தை நேரம் வந்தபோது கர்த்தர் நினைவு கொண்டார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அல்லவா? ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றமற்ற வாழ்வு என்பது சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்வாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். சரி, இப்ப இன்னும் ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ள நாம் இன்னொரு நபரை நாம் பார்க்க போகிறோம். நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க, யோபு புஸ்தகத்துக்கு என்னோட கூட வாருங்க. யோபு புஸ்தகம் 1:1 படிங்க. யோபு புஸ்தகம் 1:1.
உத்தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். உத்தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான்.
சரி, இந்த யோபு குறித்து அவருடைய புத்தகத்தில் தருகிற 1 வருகிற முதல் குறிப்பு என்னவென்றால், அந்த புத்தகத்தை ஆரம்பமே சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவான அவனை போல ஒருத்தரும் இல்லை. தேவனே அவனை கொடுத்து சாட்சி சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை. தேவனே அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தார். இப்ப என்ன கவனிங்க, இவன் உத்தமனாக இருந்தபடியால் தான், நான் சொல்றத தயவு செய்து கவனிங்க, இவன் உத்தமனாக இருந்தபடியால் தான் சத்ரு அவனை சோதிச்சான். உலகத்தில் ஏராளம் ஜனங்கள் வாழ்கிறார்கள், ஆனா சத்ரு அவன்கிட்ட போல. ஏன் தெரியுமோ? அவங்க எல்லாம் நம்ம கட்சி, நம்ம கட்சிக்கு இல்லாத ஒருத்தர் இருக்கிறான். யாரு? அதான் யோபு. கர்த்தருக்கு உத்தமமாக வாழ்கிறான். இவரை விடக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் அவனை சோதித்து அவருடைய உத்தமத்தில் இருந்து அவரை விலக பண்ணான். இப்ப நான் சொன்னதுக்கு அப்படிங்க, யோபுட வாழ்க்கையில வந்த சோதனைகள், சத்ரு அவனை சோதித்ததின் பிரதான நோக்கம் என்னவென்றால், சத்தியத்தை சொன்ன கேளுங்க, சத்ரு அல்லது சாத்தா யோபுவை சோதித்ததின் பிரதான நோக்கம் என்னவென்றால், அவனை உத்தமத்தில் இருந்து வழிவிலகப்படுவதற்காகவே. அவனை உத்தம வாழ்க்கையில இருந்து அவனை வழிவிலக பண்ணுவதற்காகவே சத்ரு இவ்வளவு சோதனை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். ஆகவே உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை அவன் சோதிக்கல. ஏனென்றால் ஏற்கனவே எல்லாரும் அவனுடைய கட்சி. என்ன கவனிங்க, செத்த குருவிய சுடபடி அவசியம் இல்லை. ஏற்கனவே எல்லாரும் அவன் ஆட்சிக்குள்ள இருக்கிறான். அவங்களோடு பிசாசு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கட்சிக்கு இல்லாத ஒருத்தர் இருக்கிறான் யோபு. எப்படியாவது அவனை உத்தமத்திலிருந்து வழிவிலக போன இந்த அடிப்படையில தான் சத்ரு ஆண்டவிடத்துல உத்தரவு பெற்று வந்து யோபுவை சோதிக்கிறார். இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு காரியம் பக்கவாட்ட சொல்றேன் கேளுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. உத்தமமாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை சத்ரு சோதிக்க முடியும். கவனிச்சு கேளுங்க, அதே நேரத்தில் உத்தமமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் சத்துரு சோதிக்கவே முடியாது. ஐ ஸ்பீக் த ட்ரூத். நன்றாக விளையாடு. கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல் சத்துரு உத்தமமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது சத்துரு நம்மை சோதிக்கிறார். இப்ப நாம ஓ ஆண்டவர் என்ன கைவிட்டாண்டு நாம கண்ணி விடுறோம். ஆனா நான் சொல்ல வர சத்தியம் என்னவென்றால், உத்தமமாக தேவனுக்கு முன்பாக வாழுகிற எந்த தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் சத்துரு சோதிக்கவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அந்த வழியாக பிசாசு நம்முடைய வாழ்விலே பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையை அட்டாக் பண்றதுக்கு இடம் இருக்கு, இடம் இருக்கு. சோ யோபு அவ உத்தமனாக இருந்தான், தேவனுக்கு பிரியமாக இருந்தான், ஆகவே சத்துருவுக்கு அவனை தொட முடியல. ஆகவே தான் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அவனுக்கு அவனை தொடுறதுக்கு எனக்கு இடம் கொடு, அவனை சோதிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் அவன் உத்தரவு கேட்கிறான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை படிங்க, யோபு புஸ்தகம் 2:9.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார்.
பாருங்க, இப்ப என்ன கவனிங்க, சத்துரு யோபுவை சோதிக்க மனைவி பிடிச்சிடான். வேற யார் மூலமாக வந்த இலகுவில் யோபுவை டச் பண்ண முடியாது. ஆகவே சத்துரு பிசாசு என்ன செய்ய தெரியுமா, வைபை யோபுட மனைவி பிடிச்சிடான். பிடிச்சி அவன் மூலமாக என்ன சொன்ன தெரியுமோ, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறோம். அப்ப சத்துரு எதை சோதிக்கிறான் பாருங்க, யோபுடைய உத்தமமான வாழ்வை, அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமிட்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை கரைப்படுத்துவதற்கு, அவருடைய வாழ்க்கையில சேறு பூசுவதற்கு சத்துரு எப்படியாக முயற்சி செய்யறார் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கருத்தாக தேவனுடைய வசனத்தை கவனிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்குது பாருங்க. இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறோம், ஒன்று செய்யும், என்ன, தேவனை தூசித்து ஜீவனை ஒரு செத்துப்போம். யாரு சொன்னது, மனைவி. மனைவி என்ன சொல்ற, தேவனை தூசித்து செத்துப்போ ஜீவனை விடுபண்டு அவ சொல்றப்பா. சிநேதிகளாலும் ஆறுதல் இல்ல, மனைவியாலும் ஆறுதல் இல்ல. இப்ப சொல்ல போனா என்ன கவனிங்க, சோதனையில முழுவதும் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நீதிமான் தள்ளப்பட்டிருந்த பாரு. எல்லா ஒருத்தரும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, சிநேதர்களும் அவனை விளங்கிக் கொள்ள இல்லை, மனைவியும் அவளை புரிந்து கொள்ள இல்லை, ஒருவரும் இப்ப அவனோடு கூட அவன் பக்கத்தில் இல்லை. எல்லாராலும் தனித்து விடப்பட்ட சோதனை நேரத்தில், தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்படுறான் அந்த தேவ மனுஷன். ஆனாலும் அப்படி தனித்து விடப்பட்டாலும், அப்படி தனித்து விடப்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாக தன் உத்தமத்தை காத்துக்கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுற காரியம் என்னவென்றால், எனக்கும் சேர்ந்து சொல்ற காரியம் என்ன, நீ உத்தமமாய் வாழுகிறபடியால் ஒருவேளை உனக்கும் இந்த அனுபவம் வர முடியும், நீயும் தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை வர முடியும். உன் உத்தமத்தை சுரண்டி பார்ப்பதற்காக, உன் உத்தம வாழ்க்கையை தட்டி பார்ப்பதற்காக உன்னுடைய வாழ்விலும் பல சோதனைகள் வேதனைகள் வரக்கூடும். அந்த நேரத்தில் எல்லாராலும் நீ கைவிடப்பட்டு தனித்து விடப்படுற சூழ்நிலை வரும். ஆனாலும் யோபை நினைத்துக் கொள், எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் அந்த மனுஷன் கர்த்தருக்கென்று உத்தமமாக தனியொரு மனுஷனாக நிலைத்து நின்றான் என்பது நாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்று சத்தியத்தின்படி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். சரி, இப்ப படிங்க இந்த 1:22 படிங்க, 1:22 படிங்க சீக்கிரம்.
இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும்,
இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யவில்லை,
பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்க, என்ன இது, என்ன சொல்ல போதி, இப்படியாக யோபு சோதிக்கப்பட்ட போதும் என்ன பாருங்க, எல்லா சொத்தும் போயிட்டது, ஆடு மாடு என்ன அவனுக்கு இருந்த செல்வம் சொத்து எல்லாம் போயிட்டது, பிள்ளைகளும் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டது, கண்டதெல்லாம் வியாதி. உத்தமமாக வாழ்ந்து வாழ்க்கையில கண்டது என்னங்க, வியாதி, தனிமை, கைவிடப்பட்ட சூழ்நிலை. இவனை கவனிங்க, இங்க பைபிள் வேதம் என்ன சொல்றது தெரியுமா? நீயும் நானும் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றிலும் இவ்வளவு சோதனை அவருடைய வாழ்வில் நடந்தும் வேதம் என்ன சொல்றது தெரியுமோ? அவன் பாவம் செய்யலையா? அதே நேரத்தில் தேவனை குறை ரெண்டு பக்கம் இருக்கு. அவன் சோதிக்கப்பட்டாலும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. இப்ப என்ன கவனிங்க, இப்ப நாம் என்னத்தை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? உத்தமமான வாழ்வு. சோ உத்தமமாக வாழுகிறவர்கள், என்ன கவனிங்க, உத்தமமாக வாழுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்ய மாட்டார்கள். உத்தமமாய் வாழுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த சோதனையிலும் எந்த வேதனையிலும் தேவனை குறை சொல்லவே மாட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டார்கள். அப்படி இன்னொரு வசனத்தை படிங்க, அந்த முதலாம் அதிகாரத்தில், சாரி இரண்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை படிங்க. சீக்கிரம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்க.
பத்தாம் வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன்
உதடுகளினால் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட், நன்றாய் கவனிங்க. இவை எல்லாவற்றிலும் என்னை கவர்ந்த ஒரு வசனம், என்னை கவனிக்க வைக்கிற ஒரு வசனம், எனக்கு சவாலாக இருக்கிற ஒரு வசனம், சத்தியத்தின்படி நான் பார்க்க வேண்டிய ஒரு என்ன தெரியுமோ, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினாலே தன் உதடு என்ன செய்யலையா? பாவம் செய்ய. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவால் இல்லையா? இவ்வளவு சோதனைகள் வந்தும் இவ்வளவு இவ்வளத்தை இழந்து போன பிற்பாடும் சொந்த பிள்ளைகள் இறந்து போய்விட்டார்கள், எல்லாவற்றை இழந்து விட்டார், நிர்கதியாக நிற்கிறான் ஐயா, சரீரம் முழுவதும் பருக்களால பாதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தனித்து விடப்பட்டு வேதனையில சோதனை உச்ச கட்டத்தில் நிற்கிறான் ஐயா. ஆனா வேதம் சொல்றது இவை எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யல, இவை எல்லாவற்றினாலும் தன் வாயினால அவன் பாவம் செய்யல, தேவனை குறை சொல்லவும் இல்லை. எவ்வளவு அழகான ஒரு தோற்றம் யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே உத்தமமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை குறை சொல்ல மாட்டார், எந்த சோதனையிலும் ஆண்டவரை குற்றப்படுத்த மாட்டார்கள். அது மாத்திரமில்ல, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினாலே பாவம் செய்யல. எனக்கு பெரிய இன்னைக்கு யோசித்துப்பார், இப்படிப்பட்ட ஒரு சில சோதனைகள் நம்முடைய வாழ்வில் வந்துட்டா நாம் இந்த வழியை கடைபிடிப்போமா? கொஞ்சம் சிந்திச்சுப்பா. சவால் இல்லையா? நம்ம எல்லாரும் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தானே, இன்றைக்கு இருந்த பிசாசு அன்றைக்கும் இருந்திருக்காங்க, நமக்கு இருக்கிற அதே போராட்டம் அவனுக்கும் இருந்திருக்கு, நம்ம போல அவனும் ஒரு குடும்பஸ்தனாக இருந்திருக்கிறான். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால பாவம் செய்யல. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால். ஆகவே உத்தமமாக வாழுகிறவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றம் மற்றவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் வாயினாலே பாவம் செய்ய மாட்டார்கள். தாங்கள் பேசுகிற வார்த்தையிலே கவனமாக இருப்பார், தாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து பேசுவார்கள். விவேகி நீதிமன்றில் பார்க்கிறோம், விவேகி தன் நடைகளிலெல்லாம் கவனமாக இருக்கிறானா? அதாவது ஆவிக்குரிய விவேகம் உள்ளவர்கள் தங்கள் காரியங்களிலே, தங்கள் வார்த்தைகளிலே, தங்கள் செயல்களிலே, தங்கள் நடக்கையிலே கவனமாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? நான் ஆவிக்குரியவன், நான் தேவனுடைய பிள்ளை, ஆகவே உத்தமமாக நடக்கிறதுக்கு தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே என் வார்த்தையிலே, என் நினைவுகளிலே, என் நோக்கங்களிலே, என் செய்கைகளிலே, என் ஊழியங்களிலே நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும் என்று அவர் எப்பொழுதும் பிரயாசப்படுவார். உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மத்தேயு 25:21 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் அறிவோமே. மத்தேயு 25:21 படி, 21 படி, 21-23 படி.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே,
உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
உன்
எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
அடுத்த குறிப்பு என்ன தெரியுமோ? உத்தமமாக வாழுகிறவர்கள் கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவராக இருப்பார், சின்ன ஊழியமா இருந்தாலும் அதுல உண்மைகளாக இருப்பார், சிறிய காரியமாக இருந்தாலும் அதுல உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் பிசினஸ், இட் இஸ் காட்ஸ் மினிஸ்ட்ரி. இது தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது தேவனால அருளப்பட்டிருக்கிறது. தேவனை கனம் பண்ணி அவருடைய காரியத்திலே அவர்கள் உண்மையாக இருப்பார்கள், உத்தமமாக இருப்பார்கள். என கனிமான தேவனுடைய பிள்ளைகளை, உத்தமமான வாழ்வு என்பது கொஞ்சத்திலும் உண்மையாக இருக்கிறது. ஆகவே வீட்டிலே ஒவ்வொரு தேவ ஊழியர்களாக நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஈட்டிலே ஆண்டவர் இயேசு சொல்லப்போகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன, கடைசியாக ஆண்டவர் சொல்லப்போற வார்த்தை என்ன, நல்லது உத்தமமும் புண்ணியமுள்ள ஊழியக்காரனே வா வா, உன் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எனக்காக எத்தனையோ சோதனைகளை சகித்தாயே, எனக்காக எத்தனையோ பாடுகளை சுமந்தாயே, எனக்காக எத்தனையோ நிந்தனைகளை சகித்தாயே, எனக்காக எவ்வளவோ பொறுமையாக இருந்தாயே, எனக்காக உண்மையை காத்து கொண்டாயே, உத்தமமாய் வாழ்ந்தாயே, எனக்கு முன்பாக நீ குற்றமற்றவனாக நடந்தாயே வாழ்ந்தாயே, நான் அதை அறிந்திருக்கிறேன். ஆகவே வா, உன் காலம் முடிந்தது, உன்னுடைய உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்கார், பெரிய ஊழியக்காரனே, அதிகமானதை செய்தவனே, உன் எஜமான சந்தோஷத்துக்கு ஒரு பொறுவசி என்று இயேசு சொல்லல. சொன்னது என்னங்க, உண்மையும் உத்தமும். கொஞ்சமாக இருந்தாலும், சிறிய காரியமாக இருந்தாலும், அதுல நாம் உண்மையுள்ளவனாக இருக்கணும், உண்மையுள்ளவனாக உத்தமர். ஆகவேதான் பரிணாம அதிகாரம் எண்ணாமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசே குறித்து சொன்ன ஒரு பெரிய சாட்சியம் தெரியுமா, என் வீட்டிலே மோசே எங்கு இன் எவ்ரி கார்னர் If in every corner of the church he is so faithful unto me. What a beautiful witness has given by the Lord about Moses. It is a challenge for everybody who believes in God. Enude veettile engu munnolavanaga irukiran, சபையில அவன் எங்க முன்மூலவனாக இருக்கிறார். ஆகவே என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேச பயப்படாமல் போறது என்ன, பேசுனது யாருக்கு இருக்கும் விரோதமாக, மோசைக்கு விரோதமாக. ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய மோசை விரோதமாக நீங்க பேசுறதுக்கு பயப்படாம போறது. அதை பார்த்து திரளா இருக்கு. அடுத்து அங்க சொல்லுது, கர்த்தர் போயிட்டாரா, இப்படி சொல்லிட்டு இடையில நிறுத்திட்டு ஆண்டவர் போனது போல இருக்குது. கோபத்தோடு போய்விட்டார், கர்த்தருடைய கோபம் உண்டுட்டு, கர்த்தருடைய கோபம் உண்டுட்டு. இப்ப கண்கொள்ளா காட்சி என்ன தெரியுமோ, மிரியாமல் பார்த்தார், உறைந்த மனையை போல வெண்மையான குஷ்டா, பாவத்தின் சம்பளம் வெளிப்படையாக தோன்றும். ஆனா இன்றைக்கு நான் அப்படி இல்லை பாருங்க, இன்றைக்கு நான் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம கிருபையின் காலத்தில் பிழைச்சு கொண்டோம். ஆனா ஒட்டுமொத்தமான ஒரு நியாய தீர்ப்பு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது, நாம் அதை மறந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டிய காரியம், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உன் அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பேன். அது ஒரு பக்கம் இருக்க, உன் எஜமான சந்தோஷத்துக்கு வந்து பிரவேசியப்பா. இந்த வார்த்தையை நாம் எல்லாருடைய காது, இந்த வார்த்தைகளை கத்தராக இயேசுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற மனுஷர்கள் எல்லாரும் பாக்கியவான் என்று நான் அடித்து சொல்லும். ஆகவே உத்தமமான வாழ்வு என்பது கொஞ்சத்திலும் உண்மையாக இருக்கிறது என்று அர்த்தமாக. ஆகவே இந்த நாம் முதல் பார்த்த சகரியா எலிசபெத்தின் வாழ்விலே பெரிய குறை இருந்த போதும் அவர்கள் தங்களுடைய ஊழியத்திலே கடைசி வரைக்கும் உத்தமமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மறித்து மட்டைக்கு பேசிக் கொண்டிருக்க நம்மையும் ஆண்டவர் கவனித்து பார்க்கிற, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக மாற்றுகிறது கர்த்தர், நம்மை உயர்த்துகிறது கர்த்தர். என்ன கவனிங்க, தங்களை தாங்களே உயர்த்தறவுகளும் உண்டு, மனுஷர்களால் உயர்த்தப்படுறவர்களும் உண்டு, அதே நேரத்தில் தேவனால உயர்த்தப்படுறவர்களும் உண்டு. ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானித்து அறிவார். உயர்வு மேலிருந்து வரணும், கீழிருந்தல்ல மேலிருந்து வரணும். தேவன் ஒரு மனுஷனை உயர்த்த விரும்பினார், யாரால் அதை நிறுத்த முடியும்? ஆண்டவர் ஒன்றை திறந்தால் யாரால் அதை பூட்ட முடியும்? ஆண்டவர் ஒன்றை பூட்டினால் யாரால் அதை திறக்க முடியும்? ஆகவே என்ன யோபு சொன்னது போல, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்விலே நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது என்று விசுவாசத்திலே அறிக்கையிட்டு நீதிமான் உத்தமமாய் வாழ்றவன் தேவ பாதத்திலே அமைதியாய் காத்திருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அங்கு என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமாய் வாழ வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளையாகும். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமே, என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 15 அதிகாரம் 1-2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. சங்கீதம் 15 அதிகாரம் 1-2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஹலோ ஹலோ, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் வசனம், ஹல்லேலூயா சோதரன். 1-2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போமே. சரி, வாசிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்தான். அது அப்படியே கீழே தொடர்ந்து போகுது இல்லையா? அந்த டாபிக் நான் எடுக்க எழுப்பேன். ஆனா யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யாரு உம்முடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுவார்? வாசம் பண்றதுன்றா வாழ்கிறது என்று அர்த்தமாகும். அப்ப தேவன் நம்முடைய கூடாரத்திலே வாழ வேண்டும் பார்த்தார். இப்ப என்ன கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வாழ இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் சலமம் கட்டின ஆலயத்தில் வாழ இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் வாழுகிற ஆலயம் நம்முடைய சரீரம் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, ஆண்டவர் இதில் வாசமாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள வாசமாக இருப்பதே அந்த ரகசியம் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லையா? இது உலகத்தின் கண்களுக்கு ரகசியம், ஆனா இது உண்மை உனக்கும் எனக்கும் புரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டும். ஆகவே யாரை கர்த்தருடைய பர்வத்திலே ஏறுவார், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஆகவே கர்த்தரோடு வாசம் பண்ண, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண உத்தமமாய் வாழ வேண்பதே உறுதியான ஒரு சத்தியமாகும். ஆகவே உத்தமமாய் வாழுகிறவர்கள் யோபுவ போல தங்கள் வாயினாலும் பாவம் செய்ய மாட்டார்கள். உத்தமமாய் வாழுகிறவர்கள் தேவனை குறை சொல்ல மாட்டார்கள். உத்தமமாய் வாழுகிறவர்கள் கொஞ்சத்திலும் உண்மையாக இருப்பார்கள். உத்தமமாய் வாழுகிறவர்கள் சகரியா எலிசபெத்த போல சத்தியத்தின்படி வாழுவார்கள். உத்தமமாய் வாழுகிறவர்கள் யோபாவை போல உலகம் எல்லாம் பாவத்தில் புரண்டாலும் கத்திரிக்கின்ற தலை நிமித்து நிற்பார்கள். 99 வயதிலும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்டது, எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இருந்து சொல்லி. ஆகவே கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாக வாழுவோம் என்று தேவன் விரும்புவார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் முழங்கால் போட்டு கத்திரிக்கு முன்பாக நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கிறேன், என் மனசாட்சி அதற்கு சாட்சி, தேவரே நீர் அதை அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். அல்லது நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்துறதா? நாம் செய்த தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில நாம விட்ட பிள்ளைகள் வார்த்தைகள் நம்மையே குற்றப்படுத்துறதா? எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்துவமா இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக நல்லதில்லை. ஆகவே நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்வில் இருக்க கோணங்களை நாம் நேராக்கணும். கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணும். தேவனை பிரியப்படுத்தணும். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தப்படட்டும். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கியவான்கள் சொல்லி வேதம் தெளிவாய் சொல்றது. அன்றைய பரிசுத்த நாமத்துக்கு பயமாட்டார். ஜெயப்படுவோமா? செல்வோர் சாண்டும்.